இந்த பரிசுத்தம் என்ற அந்த பொருளை பற்றி இன்றைக்கும் நாளைக்கும் 6 செய்திகள் கொடுக்க போகிறேன். 7வது அது ஒரு செய்தி அல்ல, கேள்வி நேரம். இந்த பாடம் பற்றி நீங்கள் கேட்ட காரியங்களிலிருந்து எதுவும் விளங்காமல் இருந்தால், இன்னும் விளக்கங்கள் தேவைப்பட்டால் அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகவே அப்படி ஏதாவது கேள்விகள் எழுந்தால் நீங்கள் அதை குறித்து வச்சுட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிறகு மறந்துடாங்க, அந்த நேரத்தில் அதுக்கு சரியான பதிலை கொடுக்கலாம், அதை விவாதிக்கலாம். 6 தடவை இந்த பரிசுத்தம் என்ற பொருளை பற்றி பேசுவது, வேதத்திலிருந்து விளக்கப்படுத்துவதுங்கிறது லேசான காரியம் அல்ல. எப்பவுமே சொல்லுவாங்க, சுருக்கமாக சொல்றதுக்கு தான் ரொம்ப உழைக்கும், நீண்ட நேரம் எடுத்து சொல்றதுக்கு அவ்வளவு அதுக்கும் உழைப்பு தேவை, இருந்தாலும் கொஞ்சம் அந்த அளவுக்கு பிரயாசப்பட தேவை. சுருக்கமாக ஒரு காரியத்தை சொல்லணும்னா நாங்கள் வந்து தவிர்க்க தேவையில்லாதவற்றையெல்லாம், அவசியமானவற்றையெல்லாம் சொல்லி அந்த அளவுக்கு அவசியமாக இல்லாதவற்றை விடலாம். அதை அதுக்கு சிந்திக்கணும், ஆராயணும். ஒரு லாயர் வந்து கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கேஸுக்கான இதையெல்லாம் முடிந்த பிறகு ரெண்டு தரப்பு லாயர்ஸும் கடைசியாக ஜூரி வந்து கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லணும். அதுக்கு வந்து நீங்கள் 2 மணி நேரம் எடுத்துக்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் கொடுப்பாங்க வக்கீல்களுக்கு. அப்போ அந்த வக்கீல் இவ்வளவு நாள் ஒரு கேஸ் வந்து 3 மாதம் 4 மாதம் நடந்திருந்தால் அதுக்கு கூட கூட நடக்கலாம். அதையெல்லாம் சுருக்கமாக விளக்கி ஏன் ஒருத்தர் தண்டிக்கப்படணும், இல்லாட்டி அவர் தண்டனை கொடுக்கப்படாமல் வீட்டுக்கு அனுப்பப்படணும்னு ஜூரியை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு அந்த நேரத்தை, சுருக்கமான நேரத்தை பயன்படுத்தணும். எல்லா திறமைகளையும் அதை காட்ட வேண்டியிருக்கு, புரியுங்களா? ஆகவே சுருக்கமாக சொல்கிறது நம்ம லேசாக நினச்சிடக்கூடாது. சுருக்கமாக எழுதுகிறது பேசுகிறது தான் கஷ்டம். ஆகவே ஒரு இதுக்கு வந்து ஒரு 15 தடவையும் பேசலாம், 20 தடவையும் இதில் சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா பரிசுத்தம் அவ்வளோ ஒரு பெரிய சப்ஜெக்ட் வேதத்தில். ஆனால் 2 நாள் தான் நம்ம கூட்டம் வைத்திருக்கிறபடினால 6 செய்திகளில் அதை நம்ம சுருக்கமாக சொல்ல படிக்க போகிறோம். ஆகவே நானும் கஷ்டப்படணும், நீங்களும் கஷ்டப்படணும். எல்லா காரியங்களையும் அதில் சொல்லிவிட முடியாது, அதனால் கேள்விகள் வரலாம். அதுக்கு தான் கேள்வி நேரம்னு ஒன்று இருக்கும். ஆகவே தேவையானவற்றை இந்த பாடத்தோடு சம்பந்தப்பட்ட தவிர்க்க முடியாத அவசியமானதையெல்லாம் இந்த 6 செய்திகளில் நாம் பார்க்க போகிறோம். அடுத்தது 6 செய்திகளும் முக்கியமானது. ஏன்னா 1வதுலேருந்து கடைசி வரையும் ஒன்று இன்னொன்றுக்கு வழிகாட்டி 6வது செய்தியில் முடிய போகுது. ஆகவே இதில் பாதி செய்திகளுக்கு மட்டும் வந்து மற்ற பாதியை விட்டுட்டா அதில் பிரயோசனம் இருக்காது. சில பேர் இருக்கலாம், தவிர்க்கவே முடியாத சூழ்நிலைகள், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் முழு பயனையும் பெற வேண்டுமானால் 6 செய்திகளையும் கேட்கறத தவிர வழி இல்லை. பாதி பிளேன் டிக்கெட்டை வச்சுக்கிட்டு ஸ்ரீலங்காவுக்கு வர முடியுமா? முடியாது, முழுசும் தேவை இல்லையா? சிங்கப்பூர் வரையும் மட்டும் டிக்கெட் எடுத்துட்டு இங்கே வர முடியாது, இங்கே வர்ற அளவுக்கும் டிக்கெட் தேவை. அதே போல தான் முழு செய்தி 6 செய்திகளும் அவசியமானது. முடியாத குறைக்கு தவிர்க்க முடியாத காரணத்தால் வர முடியாமல் இருந்தால் நீங்கள் அவங்க ரெக்கார்ட் பண்ணி அதை கொடுத்தா அதை கேட்கலாம். எப்போவுமே நேராக இருந்து கேட்ட மாதிரி அது வராது, சரிங்களா? ஆல்ரைட், இப்போ இந்த பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் அதுக்கு ஹோலினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோலினஸ்ன்னு சொல்லி ஒரு புஸ்தகமே இருக்கு, ஜேசி ரயில்னு சொன்ன ஒரு 19ஆம் நூற்றாண்டில் இருந்த ஒரு பெரிய பிரசங்கி. அவரை இவஞ்சாலுக்கல் பிஷப்னு கூப்பிடுவாங்க. நம்ம பிஷப்லாம் நம்புறதில்லை, அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. அந்த காலத்தில் பிஷப்னா போதகர்னு அர்த்தம். இப்போ கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் பைபிளில் போதகர்களை மூப்பர்களை பிஷப்னு போட்டிருக்கு, சரிங்களா? இன்னைக்கு அது பிஷப்புங்கிற வார்த்தை யூஸ் பண்ண தேவையில்ல, தவறான ஒரு எண்ணத்தை கொடுத்துடலாம். உண்மையிலேயே அது மூப்பர்கள் இல்லாடி போதகர்கள். ஆகவே அவர் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சுவிசேஷ போதகர். ஹோலினஸ்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். இன்றைக்கும் கூட கிறிஸ்தவ இலக்கியங்களில் கிளாசிக்னு சொல்ல, கிளாசிக் புக்ஸ்னு சொன்னால் ரொம்பவும் சிறப்பானது, என்றைக்கும் இருக்க வேண்டியது, என்றைக்கும் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய அளவுக்கு பிரசித்தமானதுன்னு புஸ்தகங்களில் ஒன்று ஜேசி ரயில் எழுதிய பரிசுத்தம். ஆனால் தமிழில் இல்லை, ஆங்கிலத்தில் தான் இருக்கு, சரிங்களா? ரயில் வந்து எளிமையாக ஆங்கிலத்தில் பிரசங்கம் பண்ணுறதுலையும் எழுதுறதுலையும் திறமையானவர். ஆகவே அது அருமையான புஸ்தகம். அதுக்கு தலைப்பு ஹோலினஸ். அதுதான் பரிசுத்தம் தமிழ் வார்த்தை, வேதத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் இன்னொரு வார்த்தையும் இருக்கிறது, அது வந்து சங்கிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் போதகர்களாக இருக்கிறதுக்காக சொல்கிறேன், அதனால மற்றவங்க கவலைப்படாது. இப்போ அதுவும் பரிசுத்தம் தான், சங்கிஃபிகேஷன், சங்கிஃபைடு அப்படின்லாம் அதை பயன்படுத்தலாம். அதுக்கும் பரிசுத்தமாக்குதல், பரிசுத்தமாகுதல், பரிசுத்தப்படுத்தல் அப்படிங்கிற வர்ற நேரம் ஆங்கிலத்தில் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஹோலினஸ்ன்னு சொன்னால் அது பெயர் சொல், பரிசுத்தம். ஆகவே இந்த பரிசுத்தம் ரொம்ப முக்கியமானது. வேதத்தில் ரெண்டு பகுதிகள், ஒரு பகுதியை வாசிப்போமே. நீங்கள் ஒன்று பேதுரு முதலாம் பேதுரு முதலாவது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீர்களானா, இப்போ நாம் வாசிக்க போகின்ற வசனங்களை வந்து இந்த முழு போதனைக்கும் அடிப்படையான வசனங்களாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 13வது வசனத்திலிருந்து வாசிப்போம். முதலாவது பேதுரு முதலாவது நிருபம். ஆகையால் நீங்கள், இங்கே வந்து பேதுரு விசுவாசிகளுக்கு எழுதுகிறார், கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார், நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினால் கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆண்டவர் சொல்றார், நான் பரிசுத்தன், ஆகையால் என்னை பார்த்து என்னை போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். பி ஹோலி ஆஸ் ஐ எம் ஹோலின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது முத வசனத்தில் சொல்லுது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். ஆண்டவர் வந்து முழு பூரண தெய்வீகம் நிறைந்தவர். அவருக்கு வந்து பரிசுத்தம் இடையில வந்ததில்லை. ஆரம்பம் இல்லாதவர், முடிவும் இல்லாதவர், நிரந்தரமாக என்றைக்கும் பரிசுத்தரமாக இருக்கிறவர் ஆண்டவர். அது அவருடைய குணாதிசயங்கள்ல ஒன்று. அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள்னு வேதம் சொல்லுகிறது. இதை நம்ம தவறா புரிஞ்சுக்க கூடாது. ஒரு காலத்திலும் அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நம்ம இருக்க முடியாது. நாம தெய்வீகம் நிறைந்தவர்கள் அல்ல. அவர் முழு பூரணத்துவம் உள்ளவர், முழு பரிசுத்தர். அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? ஆண்டவர் பரிசுத்தமானவராக இருப்பதனாலே அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருப்பதனாலே, பரிசுத்தமாக வாழ்கிற வாழ்க்கைக்கு நம்ம அழைத்திருப்பதனாலே, அந்த பரிசுத்தமாக வாழ்கின்ற வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையான அத்தனை வசதிகளையும் திறமைகளையும் நாம் கிறிஸ்துவுக்குள் பெற்று கொண்டிருப்பதனாலே அவரை பார்த்து அவரிடத்திலிருந்து பரிசுத்தத்தை பற்றி கற்றுக்கொண்டு அதே விதமாக வாழுங்கள்ங்கிறது அர்த்தம். இவ்வளவு சொல்ல வேண்டியது. ஆனால் மேலெழுந்த வாரியாக அந்த வசனத்தை பார்த்தா அது சரியாப்படாமல் இருக்கும். ஆகவே ஆண்டவர் பரிசுத்தராயிருப்பது போல அவருக்கு பிள்ளைகளாக நாம் இருப்போமானால், அவரை போல அந்த பரிசுத்த வாழ்க்கையை நாம் மனிதர்களாக நடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது. தெரிஞ்சு பவுல் அப்போஸ்தலன் ஒவ்வொரு சபைக்கும் எழுதிய பொழுது முதலாவது இரண்டாவது வசனத்தை வாசிச்சு பாருங்க. பரிசுத்தர்கள்னு சபையை அழைச்சிருக்கிறார். சபை கட்டடத்தை அல்ல, அந்த சபை மக்கள், செயின்ட்ஸ், ஆங்கிலத்தில் செயின்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆகவே விசுவாசிகளுக்கு இன்னொரு பெயர் பரிசுத்தம். ரோமன் கத்தோலிக்க மதம் சமீபத்தில் அன்னை தெரேசாவை செயின்ட்டா அறிவிச்சாங்க. ரொம்ப தவறு. சபை யாரையும் செயின்ட் ஆக முடியாது, பரிசுத்தர் ஆக முடியாது, அது தவறு. இன்னொரு பெரிய தவறு, கிறிஸ்தவர்கள்னு சொல்லி அவங்களில் கொஞ்சம் பேரை மட்டும் பரிசுத்தர்களாக பிரித்து பார்க்கறதும் வேதத்தில் இல்லாது. பவுலுடைய பவுல் எல்லாரையும் பார்த்து பரிசுத்தராக அழைக்கிறார். எல்லாரும் தான் பரிசுத்தர்கள், முழு சபையும் பரிசுத்தர்கள். கிறிஸ்தவனுக்கு இன்னொரு பேர் அவன் பரிசுத்தன். கிறிஸ்தவனை தான் விசுவாசி, தேவனை நம்புகிறவன்லாம் சொல்லுவோம். அவனுக்கு இன்னொரு பெயர் அவன் பரிசுத்தன், அவன் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறான். இங்கே பேதுருவும் கூட முதலாவது வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையில் கொண்டிருந்த விசுவாசியாக ஆவதற்கு முன்பாக, வருவதற்கு முன்பாக எந்த விதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தீர்களோ அந்த வாழ்க்கையின்படி இச்சைகளை இனி கொண்டிருக்காமல் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். ஏன், அந்த வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கப்பட்டு நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படி ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாக இருப்பதனாலே உங்களால் பரிசுத்தமாக வாழ முடியும். பரிசுத்தமாக வாழுங்கள்னு அவர் சொல்லுகிறார். ஆகவே எல்லா கிறிஸ்தவர்களுமே உண்மையான கிறிஸ்தவர்கள், இந்த காலத்தில் அது ஒரு பிரச்சனை. கிறிஸ்தவன்னா ஒன்று தான் ஆண்டவரை பொறுத்த அளவு, அவருக்கு தெரிந்தது கிறிஸ்தவன், கிறிஸ்தவன் அல்லாதவன். ஆனால் இன்றைக்கு போலித்தனங்களை அதிகரித்து போய் கிறிஸ்தவம் என்ற பெயரை வைத்து கொண்டு கிறிஸ்தவர்களாக இல்லாதவர்களும் இருப்பதனாலே என்ன செய்ய வேண்டியிருக்கு, உண்மையான கிறிஸ்தவர்கள் மெய் கிறிஸ்தவர்கள்லாம் அழுத்தி சொல்ல வேண்டியிருக்கு. ஆகவே உண்மையான கிறிஸ்தவர்கள் பரிசுத்தவான்கள். உண்மையான விசுவாசி, உண்மையான கிறிஸ்தவன் தான் பரிசுத்தவான். அவன் பரிசுத்தவனாக இருக்கிறான், பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறான். அந்த பரிசுத்தத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். ஆண்டவர் பரிசுத்தமாக இருப்பதனாலே நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள். இன்னொரு வசனம் எபிரேயருக்கு எழுதியவர் சொல்லுகிறார், பரிசுத்தமாக இல்லாவிட்டால் நீ தேவனை கண்டுகொள்ள மாட்டாய். Without holiness, no one will see God. அது ரொம்பவும் கவனிக்க வேண்டிய வார்த்தை வேதத்தில் இருக்கிறது. அதாவது பரிசுத்தப்படுத்தப்படாமல், ஆண்டவரால் பரிசுத்தமாக்கப்படாமல், பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை இந்த உலகத்திலே இறக்கிற வரை நித்திய தொடர்ந்து வாழாமல் பரலோகத்தை கண்டடைய முடியாது, தேவனை பார்க்க முடியாது. அதான் அந்த வசனம் சொல்லுகிறது. இப்ப இதுவரை நான் சொன்ன இந்த பரிசுத்தத்தை பற்றி தான் நம்ம படிக்க போறோம். இப்ப இந்த முதலாவது செய்தி, நீ வரப்போறதுக்கெல்லாம் அறிமுகம். இந்த பவர் கட் உங்க ஊர்ல வந்ததுனால அவுட்லைன் எல்லாம் கொடுக்க முடியாம போச்சு. நாளையில இருந்து பவர் கட் இல்லைன்னு கேள்விப்பட்டேன், ஆகவே நாளைக்கு கொடுக்க பார்க்கறேன். இருந்தாலும் அதை சுருக்கமா சொல்லிவிடுகிறேன். இந்த முதலாவது மீட்டிங் வந்து இந்த செய்தி அறிமுக செய்தி, அவசியமான செய்தி. ஆரம்பம் எப்பவும் சரியா இருக்கும், முடிவும் சரியா இருக்கும், சரிங்களா? ஆகவே இது அவசியம். ஏதோ ஆறு இருக்கு, ஆறு தடவை எதையாவது சொல்லணுமேங்கிறதுக்காக இந்த அறிமுகம் இல்லை. அறிமுகம் ரொம்ப அவசியமானது. நீ அடுத்து வரப்போகிற செய்தி பரிசுத்தத்தின் ஆரம்பத்தை குறித்தது. பரிசுத்தத்தின் ஆரம்பம், பரிசுத்தத்தின் ஆரம்பத்தை குறித்து ரெண்டு செய்திகள் இருக்க போகுது. பரிசுத்தத்துக்கான அறிமுகம், அடுத்தது பரிசுத்தத்தின் ஆரம்பம், the beginning of sanctification, இல்லாடி beginning of holiness, அதனுடைய ஆரம்பத்தை குறித்து ரெண்டு செய்திகள். நீ அதுக்கு பிறகு வரப்போகிற செய்திகள் எல்லாம் தொடர்கின்ற பரிசுத்தத்தை குறித்தது. பரிசுத்தத்தின் ஆரம்பம், அதற்கு பிறகு வரப்போவது தொடர்கின்ற பரிசுத்தம். கடைசி பகுதி பரிசுத்தத்தின் முடிவை குறித்தது. அதன் ஆரம்பம், அதன் தொடர்ச்சி, அதனுடைய முடிவு. The beginning, continuing, கான்சியூமேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கடைசியா. இதுதான் பார்க்க போகிறோம். பரிசுத்தத்தின் ஆரம்பத்தை குறித்து, இந்த பரிசுத்தத்திற்கு அறிமுகமாக சொல்ல போவது என்னன்னா, இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இன்றைக்கு மேலை நாடுகளில் மட்டுமல்லாமல் கீழைத்தைய நாடுகளிலும் நிறைய குழப்பங்கள் இருக்கு. சரியான ஒரு போதனைகள் இதை பற்றி கொடுக்கப்படுவதில்லை. போதகர்களுக்கே இதில் சரியான ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறது. இந்த பரிசுத்தத்தை, அந்த பாடத்தை பற்றி, வேதம் போதிக்கின்ற சத்தியத்தை பற்றி ஒரு சரியான தெளிவு இல்லை, குழம்பி போயிருக்கிறாங்க. புரியுதுங்களா? எந்த அளவுக்கு அதை உணர்ந்திருக்கிறீங்களோ தெரியாது, நான் தொடர்ந்து சொல்ல சொல்ல உங்களுக்கு புரியும். ஆனால் குழம்பி போயிருக்கிறாங்க. போதகர்களுக்கே அதில் குழப்பம் இருந்தால் அவங்க எப்படி ஆத்துமாக்களுக்கு சரியாக சொல்லிக் கொடுக்க முடியும்? முடியாது இல்லையா? ஆகவே இந்த பரிசுத்தத்தை குறித்து பலவிதமான குழப்பமான போதனைகள் இன்றைக்கு இருக்கு. இதுல எது சரியானதுன்னு நம்ம பார்க்கணும். ஒன்று மட்டும் நமக்கு நல்லா தெரியும், வேதம் எப்பவுமே சரியானது. வேதத்துல தவறுகளுக்கு இடம் இல்லை. வேதத்துல தவறு இருக்குன்னு சொல்லுவது ஆண்டவர் தவறானவர்னு சொல்வதற்கு போய் முடியும். ஆண்டவர் பொய்யே சொல்லாதவர், ஆகவே அவருடைய வார்த்தையான வேதம் பொய் சொல்லாது. தவறுகள், குறைபாடுகள் எல்லாம் நம்ம கண்ணிலையும் நம்ம இதயத்திலையும் தான் இருக்கு. வேதம் சொல்லுகின்ற உண்மையை நம்ம தவறா புரிந்து கொள்ளலாம். அதனாலதான் வேதத்தை கவனத்தோடு படிக்கும். வேதம் சொல்லி கொடுக்கப்படுகிற இடங்கள்ல ஆராய்ந்து கேட்கும், இல்லாட்டி நம்ம ஏமாந்து போய்விடுவோம். இதெல்லாம் மனசுல வைக்கும். ஆகவே இன்னைக்கு பரிசுத்தத்தை குறித்து அநேக தவறான போதனைகள் இருப்பதனாலே அதை பற்றி நான் சொல்லாமல் இருக்க முடியாது. சுருக்கமாக சொல்ல வேண்டியது ஒரு அவசியம். சத்தியமான அந்த வேதம் போதிக்கின்ற காரியங்கள்ல ஏன் இவ்வளவு குளறுபடி? இந்த குளறுபடியான போதனைகள் இருப்பதனால, அது சிலந்தி வள மாதிரி சுற்றி இருப்பதனால பல பேர் அதில் விழுந்து விடுகிறார்கள். பிசாசு அதை பயன்படுத்திக் கொள்ளுகிறான். ஆகவே ஒரு அளவுக்கு அதை நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம். போதகர்கள் மட்டுமல்ல, சபையில் இருக்கின்ற ஆத்துமாக்கள் தான். அப்பொழுதுதான் உங்களை நீங்க காப்பாற்றிக் கொள்ள முடியும். தவறான போதனைகள்ல இருந்து நம்ம காதுகளை விலக்கி வைக்கணும். நம்முடைய காதுகளையும் இருதயத்தையும் விலக்கி வைக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு நமக்கு இருக்கிறது, சரிங்களா? ஆகவே இதை பற்றி நான் சொல்லாமல் இருக்க முடியாது, சொல்ல வேண்டியது அவசியம். வேதம் இதை பற்றி தெளிவான போதனைகள் கொடுத்திருந்தாலும் கூட மனிதர்கள் தங்களுடைய குறைபாடுகளின் காரணமாக தவறான போதனைகளை உருவாக்கி விட்டு விடுகிறார். தவறான போதனைகளை பிசாசு பயன்படுத்தி அதுவே உண்மையானதோ என்ற அளவுக்கு மக்களை ஏமாற்றி வைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே என்ன அத்தகைய போதனைகள் இன்னைக்கு அப்படி இருக்கின்ற தவறான போதனைகள் இந்த 21வது நூற்றாண்டுல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலப்பகுதி 21வது நூற்றாண்டு. அப்படியான போதனைகள் என்ன என்பதை சுருக்கமாக பார்ப்போம். அந்த போதனைகள், தவறான போதனைகள் எல்லாவற்றையும் ரெண்டு பிரிவா பிரிச்சிடலாம். இதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அது ரெண்டு பிரிவுக்குள் கொண்டு வரலாம். முதலாவது பிரிவு, அத ஆங்கிலத்தில் லீகலிசம்னு சொல்லுவாங்க. பரிசேயத்தனம்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சொல்லுவாங்க இல்லையா, பரிசேயர்கள் நம்ம வேதத்தில் வாசிக்கிற ஒரு குறிப்பிட்டவர்களை பற்றிய வார்த்தை. இயேசுனுடைய காலத்தில் இருந்தாங்க. யூதர்களுக்கு அவருடைய ஆலயத்தின் தலைவர்கள், அவர்களுக்கு போதித்தவர்கள், நியாயப்பிரமாணத்தை சொல்லி கொடுத்தவர்கள், ஒரு ரிலிஜியஸ் லீடர், இன்னைக்கு போதகர் மாதிரி அன்றைக்கு யூதர்கள் மத்தியில் இருந்த பரிசேயர்கள். இந்த பரிசேயர்கள் வந்து என்ன செய்தார்கள், எழுத்துப்பூர்வமாக பழைய ஏற்பாட்டை பயன்படுத்தி அதன்படி செய்யணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாட்டை விதித்திருந்தவர்கள். அதாவது ஆவிக்குரிய விதத்திலே ஒரு மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் அடையாமல், கிறிஸ்துவையே அறியாமல், பழைய ஏற்பாட்டை மட்டும் எடுத்து ஆண்டவரோடு தொடர்பே இல்லாமல் ஆண்டவருக்குரியவனாக தன்னை தவறாக நினைத்து கொண்டு அதன்படி செய்யணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படி சொன்னவர்கள் தான் பரிசேயர்கள். இந்த அந்த அதைத்தான் பரிசேயத்தனம்னு சொல்லுவான். லீகலிசம் அதுதான் சொல்றது. அதுல முக்கியமானது என்னது, அந்த பரிசேயத்தனத்துல ஆண்டவரை அறியாதவர்கள், மனசுல வச்சுங்க, ஒரு பரிசேயனும் ஆண்டவரை அறிந்திருக்கவில்லை. அதாவது பரிசேயனா இருக்கிற வரையும் அவனுக்கு அவன் நினைத்து கொண்டிருக்கிறான் தான் ஆண்டவருக்கு உரியவன் என்று, ஆனால் அவன் ஆண்டவரை அறியாதவன், ரட்சிப்பு கிடைக்காதவன், ரட்சிப்பை பற்றிய கவலைப்படாதவன், இருதய மாற்றத்தை அடையாதவன், பாத்தீங்களா? ஆனால் நீ இப்படித்தான் கடவுளுக்குரியவனாக இருந்தா இருப்பதானால் இதைத்தான் செய்யணும்னு கட்டுப்பாடுகளை மட்டும் விதித்தவர்கள் தான் பரிசேயத்தனம். இப்ப இந்த பரிசுத்தம் என்ற போதனையை குறித்து பரிசேயத்தனமான விளக்கங்கள் பல பேர் மத்தியில் இருக்கு. அது ஒரு பிரிவு. அவங்க என்ன சொல்லுகிறார்கள், நியாயப்பிரமாணத்தை ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பது மட்டுமே கடவுளை கண்டடைவதற்கு வழி. அதான் பரிசேயத்தனம். எல்லாம் புரிஞ்சுங்க, அதுதான் பரிசேயத்தனம். நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தால் மட்டுமே நீ ஆண்டவரோடு ஒரு உறவை வைத்திருக்க முடியும். அது ஒரு பிரிவு, அது முழு தப்பு, தவறானது. நியாயப்பிரமாணம் அந்த நோக்கத்தினால் கொடுக்கப்படவில்லை, ஆகவே அது தவறானது. அது ஒரு பிரிவு. இன்னொரு பிரிவு என்ன சொல்லுகிறது, நல்லா கேட்டுங்க, இது அவசியம். இன்னொரு பிரிவு என்னன்னா, அதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், போதகர்களுக்காக சொல்லுகிறேன், ஆன்டினோமியனிசம். ஆன்டின்னு சொன்னால் அகெய்ன்ஸ்ட், எதிரானது. நோமோஸ்ங்கிற கிரேக்க வார்த்தை நியாயப்பிரமாணத்தை குறிக்கின்ற பதம். அப்போ ஆன்டி நோமோஸ்னா நியாயப்பிரமாணத்துக்கு எதிரானது, எதிரானவர்கள்னு அர்த்தம். அப்போ இவர்களுக்கு பேர் நியாயப்பிரமாணத்துக்கு எதிரானவர்கள். அப்போ இவங்க என்ன சொல்லுகிறார்கள், விசுவாசி நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை பரிசுத்தமாக இருப்பதற்கு. அதாவது ஒரு விசுவாசி பரிசுத்தமாக வாழ்வதற்கான ஒரு பொறுப்பை கொண்டிருக்கவில்லை. அவனுக்கு பரிசுத்தமாக வாழ்வதற்காக ஒரு பொறுப்பை கொண்டிருக்கவில்லை, ஒரு கடமை அவனுக்கு இல்லைன்னு சொல்லுகிறவங்க. முக்கியமாக அவர்கள் என்ன சொல்லுவது, பரிசுத்தமாக ஆக்கப்பட்ட விசுவாசிகள் பரிசுத்தம் அடைவதற்கு நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவது என்ன சொல்லுது, நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தால் மட்டும்தான் ஆண்டவரோடு உறவு இருக்கும். தவறு. இந்த பகுதி என்ன சொல்லுகிறது, விசுவாசிகள் பரிசுத்தமாக இருப்பதற்கு நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற தேவையில்லை. புரியுதா உங்களுக்கு? புரியலையா? இல்லாட்டி நான் புரிய வைக்கிறபடி சொல்லணுமா? சொல்லுங்க. புரிஞ்சவங்கலாம் கையோசத்துங்க பார்க்கலாம். இந்த பக்கம் தான் கொஞ்சம் இன்டலெக்சுவல் குறைவா இருக்கா? சரி, ரெண்டு குரூப்பை பார்க்குறோம். ஒன்று ஆண்டவரை அறியாத குரூப், மற்றது ஆண்டவரை அறிஞ்ச குரூப். ஆண்டவரை அறியாதவர்களை பார்த்து பரிசேயத்தனமானவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நீ நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தால் நீ ஆண்டவரை அடையலாம். கத்தோலிக்க மதம் அதுதான் சொல்லுது. கத்தோலிக்கம் கிறிஸ்தவன் இல்லை, கிறிஸ்தவனா இல்லாமல் இருக்கிற போப்பு, கிறிஸ்தவனா இல்லாமல் இருக்கிற குருமார்கள், அந்த சபை, அது பிசாசுனுடைய கூட்டம், அது சொல்லுது நியாயப்பிரமா நாங்கள் சொல்றதெல்லாம் நீ கேட்டியாச்சு ஆண்டவரை அடையலாம். புரியுங்களா? அதான் கத்தோலிக்கம். இப்ப கத்தோலிக்கத்தை ஒரு பக்கம் வச்சிருவோம், கிறிஸ்தவர்கள்ட்ட வருவோம். இப்ப கிறிஸ்தவர்கள்ட்ட ஒரு பகுதியான சொல்லுகிறான், நீ கிறிஸ்தவ வாழ்க்கையை விசுவாசத்தோடு வாழ்வதற்கு பரிசுத்தமாக இருப்பதற்கு நியாயப்பிரமாணம் உனக்கு தேவையில்லை. புரியுதா? அதான் இப்ப ரெண்டு குரூப்புமே தவறானது. அப்ப இந்த பரிசுத்தத்தை பற்றிய எல்லா விதமான போலி போதனைகளையும் ஒரு பெரிய குடத்துல போட்டா ஒவ்வொன்றா ஆராய்ந்து பார்க்கிற பொழுது இந்த ரெண்டு பிரிவுல இருந்து தான் வந்ததா இருக்கும். ஒன்று இந்த பக்கம் உள்ளவனா இருப்பான், இல்லாடி இந்த பக்கம் உள்ளவனா இருப்பான். இந்த ரெண்ட தவிர இதுக்கு தெரியாது வேற. ஆனா வேதம் இந்த ரெண்டையுமே தவறானதாக பார்க்கிறது. பார்த்தீங்களா? இந்த ரெண்டையுமே தவறானதாக பார்க்கிறது. இப்ப இந்த பரிசுத்தமாகினவர்கள் விசுவாசிகள் நியாயப்பிரமாணத்தை பரிசுத்தமாக இருப்பதற்கு பின்பற்ற வேண்டியதில்லை. நியாயப்பிரமாணம் சொல்கிற பொழுது பத்து கட்டளைகளை பின்பற்ற வேண்டியதில்லைன்னு சொன்னது ரொம்ப காலத்துக்கு முந்தைய ஆரம்பித்துடும். 16வது நூற்றாண்டிலேயே அது இருந்தது. 16வது நூற்றாண்டு காலத்திலேயே அது இருந்தது. அதற்கு பிறகுதான் பெயர் கொடுக்கப்பட்டது ஆன்டினோமியனிசம், அதாவது நியாயப்பிரமாணத்துக்கு எதிரானவர்கள்னு. பிறகு அது இன்னும் அதிகமாக 17-18ஆம் நூற்றாண்டுகளிலே வளர்ந்தது. 17-18ஆம் நூற்றாண்டுகளில் அதிகமாக வளர்ந்து எப்பவுமே இந்த தவறான போதனைகள்லாம் வித்தியாசமான உருவம் எடுக்கும். அது வளர்ந்து 19வது நூற்றாண்டில் ரொம்ப பிரசித்தமா இருந்தது. 19வது நூற்றாண்டில் ஏற்பட்ட அநேக போதனைகள் தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் கீழான நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம். எங்கிருந்து தான் வந்ததுன்னு ஆராய்ந்து பார்த்தா அங்கதான் போய் முடியும். சரிங்களா? நான் அதை அடிக்கடி சொல்லி இருக்கிறேன் என்னுடைய செய்திகள்ல. 1800களிலிருந்து 1899 வரையுள்ள காலப்பகுதி தான் அன்று எழும்பிய தவறான போதனைகள் இன்றைக்கு அநேக போதனைகளுக்கு வித்திட்டு வைத்திருக்கிறது. கிறிஸ்தவர்கள் சபைகளை எல்லாம் பாழாக்கி வைத்திருக்கிறது. ஆகவே இந்த போதனை தவறானது. எது? விசுவாசிகள் பரிசுத்தமாக வாழ்வதற்கு நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற தேவையில்லை, பத்து கட்டளைகளை பின்பற்ற தேவையில்லை என்பது மிகவும் தவறான போதனை. நான் வந்து ஆல்பர்ட்டன் மார்ட்டின் என்ற இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற 83 வயதுள்ள ஒருவர், மிக பிரபலமான ஒரு பிரசங்கி, அவர் எழுதிய ஒரு புஸ்தகம் லிவிங் த கிறிஸ்டியன் லைஃப்னு ஆங்கிலத்தில், கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பதை, வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கையின தலைப்பு மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார். சின்ன புஸ்தகம், இப்போ சின்ன புஸ்தகமாக இருந்தால் சாதாரணமாக எடுத்துக்க கூடாது, ஏன்னா அதை எழுதுறது தான் கஷ்டம். புரியுதுங்களா? அருமையான புஸ்தகம். இப்ப நான் சொன்ன இந்த தவறான போதனைகள் அதையெல்லாம் விளக்கப்படுத்தி எப்படி சரியாக வாழ்வதுன்னு எழுதப்பட்டது இந்த வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி இதுவரையும் வாசித்திராதவர்கள் பாஸ்டர் பார்த்திபனை கேட்டு அதை வாங்கி கொள்ளலாம். மில்டன்ட்ட இன்னும் காப்பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா, அதுல அருமையாக அவர் எழுதியிருக்கிறார். அந்த வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தமிழ்ல கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு. ஆகவே நீங்க எப்பவுமே நீங்க கூட பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு 10 கட்டளைகள்ல நான் அவ்வளவு தூரம் அக்கறை காட்டக்கூடாதுன்னு எண்ணம் இருந்தால் உங்களுடைய எண்ணம் தவறானது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். எங்கிருந்து அந்த எண்ணம் உங்களுக்கு வந்ததோங்கிறது அவசியம் இல்லை, ஆனா அது தவறான ஒரு எண்ணம், அது ஒரு போதனை. நான் சொன்னது போல 17 நூற்றாண்டுல காலப்பகுதியில் இது ஆரம்பமானது. இந்த நியாயப்பிரமாணத்துக்கு எதிரானவர்கள், உண்மையிலேயே இது ரொம்ப தவறானது. நியாயப்பிரமாணத்தை எதிர்ப்பது என்று சொன்னா அதுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லுங்க. அதான் வந்து சொல்றாங்க, நியாயப்பிரமாணம் தேவையில்லை. நியாயப்பிரமாணம்னு சொல்லுகிற பொழுது நம்ம 10 கட்டளைகளை குறிக்கிறோம். இந்த 10 கட்டளைகளுக்கு இன்னொரு பெயர் ஒழுக்க நியதி கோட்பாடுகள், இல்லாட்டி ஒழுக்க விதி கோட்பாடுகள். மனிதனுடைய ஒழுக்கங்கள் சம்பந்தமானவை அந்த 10 கட்டளைகள். போன தடவை அதை பத்தி நிறைய பிரசங்கங்கள் கொடுத்திருந்தேன். அதுல வந்து நான் சொன்ன ஒரு காரியம், இந்த 10 கட்டளைகள் ஒழுக்க கட்டுப்பாடுகளை சுருக்கமாக விளக்குகிறது. மனிதனுடைய ஒழுக்கம் சம்பந்தமான அத்தனையையும் இதுக்குள் கொண்டு வந்து விடலாம். ஆராதனை ஆண்டவரை அறிந்திருப்பது ஒழுக்கமான காரியம். அன்னைக்கும் சொன்னேன், நாம ஒழுக்கமாக இருப்பதுன்னு சொன்னா பெண் தொடர்பு வைத்திருக்க கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒழுக்கம் என்பது அதை விட பெருசு. வேதம் எப்படி பார்க்கறது தெரியுமா? உங்களை யாருக்காவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் இல்லாமல் இருந்தால் அது ஒழுக்கம் இல்லாமல் இருப்பதுன்னு அர்த்தம். ஆண்டவர் இருதயத்தில் கொண்டிருக்காதவன் ஒழுக்கமாக வாழ முடியாதவன். அப்போ ஒழுக்கமாக இருப்பதற்கு ஆரம்பமே ஆண்டவரை அறிந்திருப்பது, அவரை விசுவாசிப்பது. புரியுதா உங்களுக்கு? வேதம் அப்படித்தான் பார்க்கறது, கர்த்தர் அப்படித்தான் பார்க்கிறார். அதனாலதான் 10 கட்டளைகள் ஆண்டவர் யார் என்பதோடு ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் யார், அவரை எப்படி நீ ஆராதிக்க வேண்டும், எந்த விதமாக நீ ஆராதிக்க கூடாது, அவரை எந்த நாளிலே ஆராதிக்க வேண்டும் என்ற 4 கட்டளைகளும், ஆண்டவரை பற்றி அவரை எப்படி அறிந்திருப்பது, ஆராதனை செய்வது என்பதை பற்றி சொல்லுகிறது. ஏன் அது ஒழுக்கமானது என்பதா? ஒழுக்கம் கெட்டவன் என்று சொன்னால் அவரை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவன் ஒழுக்கம் கெட்டவன். வேதம் கொடுக்கிற விளக்கம் இது. வேறு சொன்னோமே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மனிதர்கள் சம்பந்தமான ஒழுக்கம், அதுதான் இன்னொருத்தனுடைய மனைவி மேல் பொருள் மேல் இச்சை கொள்ளாது, அதெல்லாம் மனிதர்களோடு சம்பந்தப்பட்டது. இப்ப மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட காரியங்களிலே ஒழுக்கம் கேடாக இருப்பதற்கு காரணம் ஆண்டவரை நீ அறியாமல் இருப்பதனாலே. மனிதர்கள் சம்பந்தப்பட்ட காரியங்களிலும் நீ ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டுமானால் முதலில் உனக்கு ஆண்டவரை அறிந்திருக்க வேண்டும். அங்குதான் ஒழுக்கம் ஆரம்பமாகிறது. அப்படி நீ ஒழுக்கம் உள்ளவனாக வந்த பிறகு ஆண்டவரை அறிந்து நீ மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட காரியங்களில் நீ ஒழுக்கமாக இருக்க முடியும். புரியுறதா? அப்ப 10 கட்டளைகள் ஒழுக்கம் என்றால் என்ன என்று சொல்லி கொடுக்கணும். ஆகவே ஒழுக்கம் பற்றிய சகல விதமான காரியங்களையும் 10 கட்டளைகள் சுருக்கமாக சொல்லுகின்றன. 10 கட்டளைகள் வேணான்னு சொன்னா ஒழுக்கம் வேணான்னு அர்த்தம். புரியுதா? நம்ம பேருக்கு அது புரிய. 10 கட்டளைகளுக்கு விரோதியாக இருக்கிறவன் ஒழுக்கத்துக்கே விரோதியாக இருக்கிறான், ஆண்டவருக்கே விரோதியாக இருக்கிறான். அப்படி இருக்கிற பொழுது ஒழுக்கம் அடைந்து ஆண்டவரை அறிந்திருக்கிற ஒருவன் 10 கட்டளைகள் வேண்டாம் என்று எப்படி சொல்ல முடியும்? ஏன் ஆண்டவரை அறிந்து ஒழுக்கமுள்ளவனாக இருக்கிற நீ தொடர்ந்து ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கு 10 கட்டளைகள் அவசியம். எந்த விதத்திலையுமே 10 கட்டளையிலிருந்து தப்ப முடியாது. இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, 10 கட்டளைகள் அறவே இல்லை என்று சொன்னால் நமக்கு சுவிசேஷம் இல்லை என்று ஆகிவிடும். அவிசுவாசி, கிறிஸ்தவன் இல்லாதவன் ஆண்டவரிடத்துல வருவதற்கு பத்து கட்டளைகளால் உதவி செய்ய முடியாது. ஏன்னா பத்து கட்டளைகளை அவனால் வச்சிருக்கக்கூடிய, வாழ்க்கையில பின்பற்றக்கூடிய வல்லமை இல்லாதவனா இருக்கான். ஆனா இன்னொரு விதத்துல பத்து கட்டளைகள் அவனுக்கும் தேவை. ஏன்? ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன், கத்தோலிக்கனாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு சுவிசேஷத்தை போய் சொல்லுகிற பொழுது அந்த சுவிசேஷத்தில் அடிப்படையான ஒரு விஷயம் அவனுக்கு நாம் சொல்ல வேண்டியது, நீ பாவியாக இருக்கிறாய், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து இருக்கிறோம் என்று ரோமர் 3:6 எல்லாம் சொல்லுகிறார். அவ பாவத்தை பற்றி சொல்லாமல் சுவிசேஷம் சொல்ல முடியாது. அப்போ ஒரு மனிதனுக்கு போய் ஆண்டவரை அறியாத மனிதனுக்கு நீ பாவியாக இருக்கிறாய் என்று சொல்லுகிற பொழுது அந்த பாவத்தை நாம் எப்படி விளக்க போகிறோம்? பத்து கட்டளைகள் இல்லாம பாவத்தை விளக்க முடியாது. பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறான், அந்த கட்டளைகள் ஒன்றை பார்த்து நான் பாவத்தை உணர்ந்தேன். பாவத்துக்கு விளக்கம் கொடுப்பது பத்து கட்டளைகள். சொன்னே ஒழுக்கம் கெட்டவனை, அவனுக்கு நீ ஒழுக்கம் கெட்டவன் என்று சொல்லுவது பத்து கட்டளைகள். ஆகவே பாவத்தை பற்றி அவிசுவாசிக்கு சொல்லுவதற்கு பத்து கட்டளைகள் அவசியம். ஏன்? பத்து கட்டளைகள் ஆண்டவர் யார் என்று சொல்லுகிறது, அவருடைய குணாதிசயங்களை விளக்குகின்றது. அந்த அவிசுவாசியாக பாவத்தில் இருக்கிற மனிதன் எதை செய்ய முடியாமல் இருக்கிறானோ அதையெல்லாம் காட்டுவது பத்து கட்டளைகள். ஆகவே சுவிசேஷம் சொல்லுவதற்கு பத்து கட்டளைகள் அவசியம். பத்து கட்டளைகளால் ஒருவனுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியாது, ஆனால் அந்த பத்து கட்டளைகள் அவனை ஆண்டவரை நோக்கி வழிநடத்தும் விதத்திலே அவன் பாவி என்பதை சுட்டி காட்டுகிறது. அந்த பாவத்துக்கு விடுதலை நீ இயேசுவிடத்தில் போ என்று காட்டுகிறது. ஆகவே சுவிசேஷத்துக்கு பத்து கட்டளைகள் அந்த விதத்தில் அவசியம். ஒழுக்கம் அடைந்து ஆண்டவரை தெரிந்து கொண்டிருக்கிற பரிசுத்தமாக்கப்பட்ட மனிதன் அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு பத்து கட்டளை அவசியம். புரிகிறதா? அப்ப இங்கேயாவது கிறிஸ்தவர்கள் இங்கு இருக்கிறவர்கள், போதகராக இருந்தாலும் சரி, சபையில ஆத்மாவாக இருந்தாலும் சரி, பத்து கட்டளைகளை பற்றி தவறான எண்ணம் வைத்திருந்தீர்களானால் ஆண்டவர்களை பத்தியே தவறா நினைக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். உங்களுடைய தவறான எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆகவே இந்த ஆன்டினோமியனிசம் நியாயப்பிரமாணத்துக்கு எதிரானவர்கள், அது ரொம்பவும் தவறான ஒரு போதனை. ஆனா இந்த போதனை இன்றைக்கு பல பகுதியில் வந்துட்டு எல்லா இடத்துலையும். 19-ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு இல்லாமல் அது ஆரம்பித்து வைத்த ஒரு தவறான போதனை டிஸ்பென்சேஷனலிசம். ஆங்கிலத்துக்கு அதுக்கு பேர், அது தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கிறது. அதாவது வேதத்தை எடுத்து அதை பலவித காலக்கூறுகளாக பிரித்து விளக்குகிறது தான் இந்த டிஸ்பென்சேஷனலிசம். அதாவது ஆண்டவர் இந்த காலப்பகுதியில் ஒரு விதமாக நடந்தார், இந்த காலப்பகுதியில் இன்னொரு விதமாக நடக்கிறார் என்பதை ஒரு செயற்கை ரீதியில் போதிக்கிறது தான் இந்த டிஸ்பென்சேஷனலிசம். இந்த போதனை பத்து கட்டளைகள் தேவையில்லை என்று சொல்லுகிறது. ஏன்? அது பழைய ஏற்பாட்டுக்கு மட்டுமே உரித்தானது, புதிய ஏற்பாட்டுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற போதனை அது தவறு. இன்னைக்கு சகோதரத்துவ சபைகள் என்று சொல்லுகிற பிரதரன் சர்ச்சஸ்ல எல்லாம் அது புகுந்திருக்கு. அவங்களுக்கே தெரியாது அதை ஏன் நம்புறோம். ஏன் என்று சொன்னால், ஜெயன் டாபி என்று சொல்லுகிற ஒரு மனிதன் உருவாக்கிய ஒரு போதனை இது. இது எல்லா இடத்துக்கும் இது பரவி அதிகமாக சகோதரத்துவ சபைகளில் இது இருக்கிறது. அவர்கள் வந்து பத்து கட்டளைய அடியோடு வேணான்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் அது வாழ்க்கையில கருத்தோடு பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆகவே இந்த போதனையும் தவறான ஒரு போதனை. இன்னொன்று, 18-ஆம் நூற்றாண்டிலிருந்து 19-ஆம் நூற்றாண்டில் ரொம்ப பாப்புலரா வந்தது இந்த பரிசுத்தம்
என்ற காரியத்தை பற்றிய ஒரு போதனை. ஆங்கிலத்தில் பயத்திசம் சொல்லுவாங்க, ஹோலியா இருக்கிறது, ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறது. அது அவசியம், நீங்களும் ஒத்துக்குவீங்க, நானும் அதுல ரொம்ப ஈடுபாடு காட்டுறேன். ஆனா எப்படி பரிசுத்தமாக இருக்கிறது என்பதுல இவங்க தவறு செய்தார்கள். இந்த போதனை எதற்கு அதிகமாக இடம் கொடுத்ததுன்னு சொன்னா, உணர்ச்சிகளுக்கும், மனித உணர்ச்சிகள், உணர்ச்சி வசப்படுதல், தியானம் செய்தல், அதிகமாக தியானத்தில் இருத்தல், அமைதியாக இருத்தல், அதுக்கு ஆங்கிலத்தில் குவைட்டிசம் சொல்லுவாங்க. குவைட்டிசம், குவைட்டிசம் இதெல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி சரிங்களா. குவைட்டா இருக்கிறது, அதாவது நீ எப்போ அமைதியா, இப்போ பார்த்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக்கெல்லாம் அமைதியா ஒரு இடத்துல போய் தியான கூட்டம்லாம், எங்க எங்க தியான கூட்டங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் யோசிச்சுக்கணும், ஏதோ இதுதான் அமைதியா இருக்கணும், தியானத்தில் இருக்கணும். அப்ப இந்த மாதிரி என்ன தியானம்னு கேட்டு பார்த்தா தான் அப்புறம் விஷயமே புரியும். இந்த இந்த மாதிரியானதெல்லாம் இந்த பரிசுத்தம் என்பதை வேறு விதத்தில் விளக்கிய இந்த கூட்டம் பயத்திசம் கொண்டு வந்தது. இது வந்து ரொம்ப பாப்புலர் ஆகி இது பெற்றெடுத்த குழந்தைகள் தான் பின்னால பெந்தகோஸ்தே கரிஸ்மேட்டிக் சபைகள். அங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தியானம், அமைதியாக இருப்பது, அதிகமாக ஜெபிப்பது. ஜெபம் பண்றது அவசியம், அதிகமாக ஜெபம் பண்றதுன்னா 24 மணி நேர ஜெபம், 40 நாள் உபவாசம். அது மட்டும் இல்லாம எவ்வளவு நேரம் நீங்க ஜெபம் பண்றீங்க? ஒரு நாளைக்கு அரை மணி நேரம், அவ்வளவுதான். அப்ப அந்த எவ்வளவு நேரம் ஜெபம் என்பதில் வைத்து ஒருதனுடைய எந்த அளவுக்கு பரிசுத்தமானவன் என்பதை தீர்மானிக்கிறது. இப்ப இந்த மாதிரியான ஒரு கூட்டங்கள் எல்லாம் இந்த 18 நூற்றாண்டுல இருந்து வந்த கூட்டங்கள். பல பெரியவர்கள் வந்து இதெல்லாம் எவ்வளவு தவறானதுன்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. ஜேசி ரயில் தன்னுடைய பரிசுத்தம் என்ற புத்தகத்தில் அதிகமாக விளக்கி எழுதியிருக்கிறார் சரிங்களா. சார்ல்ஸ் ஃபினி என்ற 19 நூற்றாண்டில் ஒரு மனிதன் இதை பின்பற்றினார். பெஞ்சமின் ஓஃபீல்டு பர்ஃபெக்ஷனிசம்னு சொல்லி ஒரு பெரிய புத்தகமே இதை பற்றி எழுதியிருக்கிறார். ஜான் வெஸ்லி நல்ல பிரசங்கி, ஆனால் இந்த உலகத்திலேயே பூரணத்துவத்தை அடையலாம் என்று நம்பிய ஒரு மனுஷன். அவங்கெல்லாம் இந்த பரிசுத்தமாக இருப்பது என்பதில் தவறான கோட்பாடுகளை கொண்டிருந்தார்கள். இந்தியாவில் வந்து ஊழியம் செய்த யாராலும் அனுப்பப்படாமல் சுதந்திரமாக தானே வந்து ஒரு பிள்ளைகளை அனாதையாக இருப்பவர்களாம் எடுத்து வளர்த்து ஒரு அருமையான ஊழியம் செய்தவர் ஏமி காமைக்கர். அவர் கிறிஸ்தவ பெண், அயர்லாந்துல இருந்து வந்தவர், அருமையான சமுதாய பணி செய்திருக்கிறார். ஆனா போதனைகளை பொறுத்த அளவில் தவறான போதனைகள் நிறைய இருந்தது. எங்க கற்றுக்கொண்டது? இந்த 19 நூற்றாண்டு காலப்பயிர் 18 நூற்றாண்டுல இருந்து வளர்ந்து வந்து 19 நூற்றாண்டு 20 நூற்றாண்டுல பிரசித்தமாக இருந்த கேசிக் கன்வென்ஷன்ஸ் அப்படின்னு இங்கிலாந்துல நடக்கிறது. இந்த கூட்டங்களுக்கு போய் கற்றுக்கொண்டதுதான் அந்த தியானம் பண்ணுவது, ரொம்ப குவயட்டா இருக்கிறது, அந்த பரிசுத்தமான இருப்பது எப்படி என்பதில் உணர்ச்சிக்கும் தியானத்துக்கும் ஜெபத்துக்கும் மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அதற்கெல்லாம் ஆதாரணமாக தவறான போதனைகளின் வழியில அவர் நிறைய வச்சிருந்தார் பாத்தீங்களா. நல்ல மனிதியாக மனுஷியாக இருந்த பொழுதும் போதனைகள் தவறானவை, அது ரொம்ப அவசியம். தவறான போதனைகள் இருந்தால் தவறான வாழ்க்கை முறை தான் இருக்கும். எதை நம்புறீங்களோ அப்படிதான் வாழ போறீங்க. உங்க நம்பிக்கைகள் தவறாக இருந்தா வாழ்க்கையும் தவறாகத்தான் இருக்கும். ஆகவே ஏமி காமைக்கலை பத்தி அதை தெரிஞ்சுங்க, அவருடைய போதனைகள் சிறப்பான போதனைகள் அல்ல. அப்ப ஆகவே இந்த விதத்துல பரிசுத்தத்தை குறித்து தவறான போதனைகள் நிறைய இருந்தது இந்த கூட்டங்கள்ல. இப்ப ஒரு ரெண்டு பிரிவுன்னு சொல்லிட்டேன், ஒன்னு லீகலிசம், அதை ஒரு பக்கம் வச்சிருவோம். அதுக்கு அடுத்தது கிறிஸ்தவர்கள் மத்தியில் நியாயப்பிரமாணம் இல்லாமல் உணர்ச்சிகளின் மூலம், தியானத்தின் மூலம், ஜபத்தின் மூலம் பரிசுத்தமாக இருக்கிற கூட்டத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த கூட்டம் இன்னொரு தவறான இதை கொண்டிருந்தது, அதாவது கிறிஸ்துவிடத்தில் கிறிஸ்துவுக்கு எம்மை ஒப்பு கொடுப்பது. பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு ஒரு வழி என்ன? உன்னை நீ கிறிஸ்துவுக்கு முழுதாக ஒப்படைக்க வேண்டும். இரண்டாவது, அவரிடம் நீ முழுமையாக சரண்டர் ஆக வேண்டும், சரணாகதி அடைய வேண்டும். இதெல்லாம் காதல கேட்டீங்கன்னா என்ன மாதிரி போதனு புரிஞ்சுங்க. ஒப்படைப்பது, உன்னை நீ ஒப்படை, நீ அவருக்கு சரண்டர் ஆயிடும், முழுமையா சரண்டர். கேம்பஸ் குட்சேடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த சரண்டர்லாம் அங்க நிறைய இருக்கு. இப்ப இந்த சரண்டர் ஆகுறதுக்காக தான் அவங்க என்ன செய்வாங்க, சர்ச்சில் இருக்கவங்களெல்லாம் ஒரு வருஷத்துல ஒரு காலப்பகுதியில தனியா பிரிச்சு எடுத்து விசேஷ ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு கொண்டு போறது. ஏன்னா சர்ச்சில் இருந்தால் ஆவிக்குரிய விதமா இருக்க முடியாது. அதனால தனியா கொண்டு போயிட்டு தியானம் பண்ணு, குயட்டாரு, ரொம்ப நேரம் ஜபத்துல ஈடுபடுன்னு ஒரு வித்தியாசமான ஒரு வகையான கிறிஸ்தவத்தை உருவாக்கி விட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் இதுதான், பரிசுத்தத்தை பற்றிய தவறான எண்ணப்பாடு. சரி, அங்க இருக்கிற கொஞ்ச காலத்துல ஒரு அழகான ஒரு சூழ்நிலை, மரங்கள்லாம் இருக்கு, அழகா அப்படியான ஒரு இடத்துல இருந்து வேறு மனிதர்கள் தொடர்பு இல்லாம தனியா இருந்து வேதத்தையே பார்த்துக்கிட்டு இருந்து சில நேரம் ஒருத்த முகத்தை கூட பார்க்காம இருக்கிறது, தியானம் பண்ணி ஒரு நல்ல மனநிலை வருதுன்னு வைப்போம். செயற்கையா திரும்ப பழையபடி நீ உன் ஊருக்கு வந்து சபைக்கு போற நேரம் என்ன ஆயிரும் பாருங்க. அது தவறு, ஏன்னா ரொம்ப நாளைக்கு அது நிலைக்குது இல்லை. அப்ப தவறான எண்ணங்கள் தவறான காரியங்களுக்கு வழி நடத்தி விடுகின்றன. இன்னொரு விதமான ஒரு போதனை, ஒப்பு கொடுப்படு சரண்டர் ஆவது மட்டுமல்ல, இதுவும் புதிய ஏற்பாட்டில இருந்து வந்தது, ஆனா தவறான போதனை. நீயாக எதையும் செய்து பரிசுத்தமாக இருக்க வேண்டியது அவசியம் அல்ல, உனக்குள்ளாக இருக்கின்ற கிறிஸ்து உன்னை பரிசுத்தப்படுத்துவார். உதாரணத்துக்கு எடுத்துக்கோ, நீங்க ஒரு பாவத்தை செய்து விட்டீர்கள், விசுவாசி ஒரு பாவத்தை செய்து விடுகிறது. அப்படி விசுவாசி ஒரு பாவத்தை செய்து விடுகிற பொழுது அவனுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு ஏற்படாம இருக்காது. ஏன்? ஆவியானவர் விசுவாசியில இருப்பதனால ஆவியானவர் துக்கப்படுத்தப்படுகிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஆவியானவரை நீ துக்கப்படுத்தாதே. அப்ப ஆவியானவரை துக்கப்படுத்துகிறார் என்பதற்கு என்ன அர்த்தம்? நீ விசுவாசி, ஆவியானவரை உனக்குள் கொண்டிருப்பதனால் நீ உன்னுடைய ஆவிக்குள்ளாக துக்கப்படுவாய். ஆவிக்குள்ளாக துக்கப்படுவார். அப்ப ஆவிக்குள்ளாக துக்கப்படுவதற்கு காரணம் என்ன? நீ செய்திருக்கின்ற பாவம், உன்னுடைய பாவம் ஆண்டவருக்கும் உனக்கும் இடையிலான ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி ஆவிக்குள்ளான ஒரு துக்கத்தை உனக்குள் ஏற்படுத்துகிற பொழுது இப்ப என்ன செய்யணும்? ஆண்டவட்ட மறுபடியும் உன்னுடைய உறவு சரியாக இருப்பதற்கு நீ என்ன செய்யணும்? இவங்க என்ன சொல்லுகிறார்கள்? நீ ஆண்டவரிடம் முழுதாக உன்னை ஒப்பிக் கொடுத்து அவர் உனக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் உன்னை பரிசுத்தம் படுத்தும்படியாக நீ அவரிடம் சரணாகதி அடைந்து ஜபம் பண்ணு. எங்கயா ஜபம் பண்ணி பாவம் போயிருக்குது? ஜபம் பண்ணி பாவம் போகும்னு ஒரு வசன வேதத்தில் இருந்தா காட்டுங்க பாப்போம். இருக்கா? ஒரு வசனம் இல்ல வேதத்துல. ஏன்னா ஜபத்தை பத்தி உங்களுக்கு என்னன்னே தெரியல. ஜபம் ஆண்டவரோடு பேசுவதற்கான ஒரு வழி, தாயோடு பேசுவதற்கு ஒரு குழந்தையால முடியும். அப்ப ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கிற நாம அவரோடு பேசுவதற்கு ஜபம் ஒரு கருவி. அந்த ஜபத்தின் மூலமாக இருதயபூர்வமாக அவரோடு பேசுகிறோம், எங்களுடைய தேவையை தெரிவிக்கிறோம், நாம் செய்திருக்கிற குற்றங்களை ஜபத்தின் மூலமாக அறிக்கையிடலாம். அந்த குற்றங்களுக்கு அவரிடத்துல மன்னிப்பு கேட்பதற்கு ஜபம் உதவி செய்யும். ஆனா ஜபம் பாவத்தை போக்காது. அப்ப இவர்கள் ரெண்டு தவறு, நீ ஜபம் பண்ணு ஒரு தவறு, பாவம் ஜபத்தால் போவாது. இன்னொரு தவறு, உனக்குள்ளாக இருக்கின்ற ஆவியாவர் உன் பாவத்தை போக்குவார். பாவம் செய்தது நீ, ஆவியானவர் செய்யவில்லை. அவரையும் போக்கணும். அப்படியே நீங்க செய்திருக்கிற பாவத்தை உங்களுக்குள்ள ஆவியானவர் போக்குகிறவராக இருந்தா, நீங்க ஒண்ணுமே செய்யாம ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறேன், அவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்க மாட்டார்.
பரிசுத்தம் குறைந்தவரா தான் இருக்க முடியும். எப்படி பரிசுத்தமா இருக்க முடியும்? ஆண்டவர் முழு பரிசுத்தமானவர், அவரிடத்துல தவறுக்கு இடமே இல்லை, அவர் பொய்யானவர் இல்லை, முழு நீதியானவர் என்று சொல்லுகிற பொழுது பாவம் நீங்கள் செய்திருக்க அதுக்கு எந்த விதமான நடவடிக்கை நீங்க எடுக்காம இருக்கிற பொழுது ஜபத்தை தவிர அதை அவர் எப்படி போக்க முடியும்? அப்படி போக்குகிறவர் பரிசுத்தம் குறைந்தவரா தான் இருக்க முடியும். ஆகவே ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். ஆவியானவர் செய்கிற ஒரே காரியம், நீங்க பாவம் செய்கிற பொழுது உங்களை இருதயத்திலே அதை உணரும்படியாக துக்கப்படுத்துவது தான். துக்கப்படுத்துவது மட்டுமல்ல, அதை தொடர்ந்து அதை மன்னிப்பு கேட்டு அந்த அவரோடு உறவை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்கிற பொழுது அவர் என்ன செய்வார்? தேவன் சொல்லுகிறார், உன்னை நான் சிக்ஷை செய்வேன். நம்ம பிள்ளைங்களுக்கு செய்யறது இல்லையா, அம்மா மாருங்களுக்கெல்லாம் தெரியுமே. என்னது ஒரு காரியத்தை செய்யாதுன்னு சொன்ன போய் செஞ்சது என்ன செய்வீங்க? முகத்துல சிரிப்பு இல்லாம ஒரு கடுப்பு வச்சுக்கிட்டு அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, செய்வீங்களா? இல்லாடி அம்மாவா இருக்க முடியாது. ஒழுங்கான அம்மாலாம் அப்படிதான் செய்யும், அப்பாவும் தான். அப்ப பார்த்துட்டு, ஓ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நான் செஞ்சதை பிடிக்கல அப்படின்ட்டு நல்ல பிள்ளைங்க பேசாம திரும்பவும் செய்யாம இருக்கும். ஆனா பிறக்கிற நேரமே எல்லாம் பாவத்துல பிறந்திருக்கிறதுனால என்ன செய்வாங்க? நீங்க அங்கங்க பார்த்துட்டு இருக்கிற நேரம் திரும்பவும் அதை செய்ய போவாங்க. அப்ப திரும்பவும் அதை செய்து விடுகிற பொழுது நீங்க என்ன செய்வீங்க? செகண்ட் வார்னிங் கொடுப்பீங்க, சொல்லுவீங்க, இன்னொரு தடவை செய்தியும் அடிதான் கிடைக்கும், சொல்லுவீங்களா இல்லையா? சரி, இருந்தாலும் ஒரு தரம் செஞ்சுட்டு ஒன்னும் சொல்லியே, ரெண்டாவது தரமும் செய்துட்டு எதுவும் செய்திட மாட்டாங்கன்னு நினைச்சு தைரியத்தோட அவங்க மூணாவது தடவை செய்கிற பொழுது நீங்க என்ன செய்வீங்க? நீங்க பொய்யா இருக்க கூடாதுங்கிறதுக்காக, சொன்ன வாக்கு சரியா இருக்கணும், பிள்ளை அதை பார்த்து பழகணுங்கிறதுக்காக ஒழுங்கான பெற்றோர்கள் சிக்ஷை செய்வார்கள். சிக்ஷைனா தண்டிப்பு. அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? உலகத்தில் இருக்கிற பெற்றோர்களுக்கே சிக்ஷை செய்ய தெரிந்திருக்கிற பொழுது பரலோகத்திலிருந்து உங்களுக்கு பிதாவாக இருக்கிற நான் செய்யாமல் இருப்பேனான் எபிரேயர்ல சொல்லலையா? அப்ப அவர் சிக்ஷை செய்வார். என்னது? தப்பு செஞ்சுட்டு திருந்தாம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், இதான் மொத அடி. ஒரு சிக்ஷையை செய்வார். அந்த சிக்ஷை வருகிற பொழுது நம்ம குய்யோ மியோன்னு கொஞ்சம் அழுவோம், சில நேரம் புரிஞ்சுக்கிறது இல்லை ஏன் வருது, பிசாசு தான் ஏதோ பண்ணிட்டான் அதான் பண்ணிட்டான்ட்டு இன்னமும் சில பேர் என்ன செய்யறது, செஞ்ச பாவத்தை உணராம போயிட்டு இருக்கிறது. அப்ப அவர் உண்மையாகவே நீ விசுவாசியாக இருந்து தாவிது மாதிரி பாவம் பண்ணி கொண்டிருந்தா அதுக்கு இன்னும் உடனடி நடவடிக்கை எடுத்து போக்கிக் கொள்ளாமல் தொடர்ந்தும் போய்க் கொண்டிருந்தார், அப்ப உனக்குள்ள இருக்கிற அந்த ஆண்டவர் உண்மையான தேவன் சும்மா விட்டுற முடியாதே உங்களை, ரெண்டாவது சிக்ஷையை கொண்டு வருவார். அப்ப ரெண்டாவது கொஞ்சம் முதலாவதை விட அடி கொஞ்சம் வேகமா இருக்கும், புரியுதா? அப்ப ஆண்டவர் அனுமதித்து நம்ம வாழ்க்கையில் நடக்கின்ற சிக்ஷைகள்ல இருந்து நம்ம பாடத்தை படிச்சுக்கணும். ஏன் இது வருது? பிசாசு ஒன்னும் பண்ணல, உன் இல்லுக்குள்ள இருக்கிற பிசாசு தான் பண்ணீர். உன்னுடைய கேடான இருதயம் அப்படி செய்தும் அதை உணராமல் உனக்கு தெரியும், அதுக்கு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதனாலே ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார் அர்த்தம். உடனே என்ன செய்யணும்? ஆண்டவரே மன்னித்துவிடுங்க. விசுவாசி செய்ய வேண்டியதெல்லாம் பாவம் செய்த பொழுது ஆண்டவரே என்னை மன்னித்து விடுங்க, தெரிந்து நான் செய்திருக்கிறேன், என்னை மன்னித்து விடுங்கள் ஆண்டவரே, எனக்கு துணை செய்யுங்கள், இது மறுபடியும் இந்த வழியில போகாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கிறேன் என்று உண்மையாகவே சொல்லுகிற பொழுது, அந்த காரியங்களை செய்கிற பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவர் துக்கப்படாதவராக, நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஜபித்து அறிக்கையிட்டதுனாலே உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களோடு இருக்கின்ற உறவை புதுப்பித்துக் கொள்ளுகிறார். அப்ப நமக்கு உள்ளத்துல ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது, சரிங்களா? அதுதான் ஆண்டவர் செய்கிறார். ஆகவே இந்த சரணாகதி அடைகிறது, ஒப்பு கொடுக்கிறது, குயட்டா உட்கார்ந்து இருக்கிறது, விசேஷமான ஆவிக்குரிய கூட்டங்களுக்கெல்லாம் போய் பாவத்தை போக்கிக்க பாக்குறதெல்லாம் ஒண்ணுமே சரி வராது. இது நம்மளையே நாம் ஏமாற்றிக் கொள்ளுகிற வழிமுறைகளே தவிர நீங்க இருக்கிற பாவத்துல பைசாவும் போகாது. இதெல்லாம் தவறான போதனைகள். பாவம் செய்தவன் தான் அதை போக்கிக் கொள்வதற்கான நடவடிக்கையை எடுக்க, ஆண்டவர் அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் அல்ல. இப்படி பலவிதமான தவறான போதனைகள் இயேசு உமக்குள்ளாக இருந்ததை செய்வார். இப்ப உன்னில் வாசம் செய்கின்ற இயேசு அதை உன்னில் செய்வார் என்பதெல்லாம் பரிசுத்த, இந்த பரிசுத்தத்தை பற்றிய போதனைகளில் தவறானவை. பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ், மோட்ச பயணம் தமிழ்ல இருக்கு இல்லையா, வாசிச்சு பாருங்க. எத்தனை பேர் மோட்ச பயணம் வாசிச்சிருக்கிறீங்க? ரெண்டே ரெண்டு பேர். இவ்வளவு பெரிய கூட்டத்தில் 10 பேருக்கு மேல பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, 10 பேருக்கு மேல பாஸ்டர்ஸ் இருக்காங்க. நீங்க எல்லாம் சபைக்கு போயிட்டு இருக்கிறீங்க. ஆனா தமிழ்ல இருக்கிற ஒரு அருமையான புஸ்தகம், எந்த புஸ்தகமே இல்லாட்டி இதை மட்டும் ஏன்னு தெரியல திரும்ப 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 பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறான். தமிழ்ல தொடர்ந்து இருக்குது, ஆனா இன்னும் வாசிக்காம இருக்கிறீங்க. எப்படி நம்ம கிறிஸ்தவனா, ஒரு விசுவாசம் உள்ள கிறிஸ்தவனா தொடர முடியும் வாழ்க்கையிலங்கிறது எனக்கு பெரிய சந்தேகம் தான். இந்த ஜான் பன்னியன் இந்த மோட்ச பயணம் அருமையான ஒரு புஸ்தகம், ஜெயில இருந்து எழுதியிருக்கிறார். ஜெயில இருந்து சும்மாவே இருக்கணுமா? இருக்கிற நேரத்தை பயன்படுத்தி ஆண்டவரோடு நான் நல்ல உறவை வச்சுக்கிறதுக்கு என் கிறிஸ்தவ வாழ்க்கைய ஒரு கதையா எழுதியிருக்கிறார். கதையா எழுதியிருக்கிறார். அவன் எப்படி ஒருவன் கிறிஸ்தவனா வருகிறான், பரலோகத்தை அடையும் வரையும் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எந்த விதமாக அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறான், பரலோகத்தை அடைகிறான் என்பதை அவர் எழுதியிருக்கிறார். இதுல ஒரு இடத்துலயாவது பாவத்தை போக்குவதற்காக சரணாகதி அடையணும், ஒப்பு கொடுக்கணும், ஜபம் பண்ணணுங்கிறதெல்லாம் அவர் எழுதவே இல்லை. எவ்வளவோ எதிர்ப்புகளை எல்லாம் சந்திக்கிறான் கிறிஸ்தவ வாழ்க்கையில். ஆண்டவர் இடத்துல விசுவாசத்தை வைத்து பொறுப்புள்ளவனாக நடப்பதன் மூலமாக தான் அவன் பரலோகத்தையே அடைந்திருக்கிறான். தவிர ஜபத்தின் மூலமாக மட்டும், பொறுப்பு கடமைகள் வாழ்க்கையில் கொண்டிருக்காமல் ஒருவனுமே அடைந்ததில்லைங்கிறது அந்த புஸ்தகம் காட்டு. சரி, ஜான் பன்னியன் எழுதின மோட்ச பிரயாணம் இன்னைக்கு தமிழ்ல இருக்குன்னு சொல்லிட்டேன். இனியும் வாங்கி வாசிக்காம வாழ்க்கையை தொடருகிற பாவத்தை செய்யாதீங்க. ஏன்னா அது வாசிக்கிறது நம்ம விசுவாச வாழ்க்கைக்கு பெரிய உதவி செய்யும். நம்ம படிக்கிற பாடம் பரிசுத்தம் இருந்தாலும் ஒரு வார்த்தையாவது சொல்லாமல் இருக்க முடியாது. தமிழர்கள் மத்தியில் இல்லாமல் இருக்கிற ஒரு பெரிய நல்ல காரியம் வாசிக்கிறது. வாசிக்கிறதே இல்லை, பாஸ்டர்ஸும் வாசிக்கிறது இல்லை, ஆத்துமாக்களும் வாசிக்கிறது இல்லை. இருட்டில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வாசிப்பு இல்லை. வாசிக்காதவனுக்கு சிந்திக்க முடியாது, வாசிக்காதவனுக்கு இன்னொருத்தரோட பேசுறதுக்கு விஷயம் இருக்காது, வாசிக்காதவனுக்கு பொருளுள்ள ஒரு காரியத்தை கேட்க முடியாது. வாசிக்காதவனுக்கு தன்னை பத்தியும் தெரியாது, மற்றவங்களை பத்தியும் தெரியாது. வாசிக்காதவனால தனக்கும் பிரயோசனம் இல்லை, மற்றவர்களுக்கும் பிரயோசனம் இல்லை. இவ்வளவு பெரிய ஆபத்து உள்ள ஆபத்துக்களை விலக்கி வாங்குறதுல இருந்து தவிர்க்கக்கூடிய வாசிப்பு நம்ம சமுதாயத்தில் இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய கேடு இல்லையா? அதனால உங்களுக்கெல்லாம் உதவி செய்யறதுக்காகத்தான் ஸ்பர்ஜன், ஒரு பெரிய பிரசங்கி, பிரசங்கிகளின் இளவரசன் என்று சொல்லுகிற ஒரு ஸ்பர்ஜன் சொன்ன ஒரு வார்த்தை, சட்டையை விற்றாவது புத்தகங்களை வாங்கு. அந்த தலைப்பை வச்சு ஒரு வாசிப்பு எவ்வளவு அவசியம், எப்படி வாசிக்கிறது, அந்த கலையை வளர்த்து கொள்ளுகிறதுன்னு ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கிறேன். அது இங்கே விற்பனைக்கு இருக்கும், வாங்கி வாசிச்சு பொழைச்சிக்கங்க. மோட்ச பிரயாணம் வாசிக்காம எப்படிங்க இருக்க முடியும்? அந்த புஸ்தகம் தமிழ்ல இல்லாம இருந்தா நம்ம சொல்லலாம் ஓகே, ஆனா இருந்தும் வாசிக்கலையே, ஒரு முயற்சி எடுக்கலையே, அப்படி இருக்குன்னு கூட தெரியாம இருக்கிறது எவ்வளவு ஆபத்து தெரியுமா? நல்லா புரிஞ்சுங்க. உங்க ஊர்ல கிறிஸ்தவம் எந்த நிலைமையில இருக்குங்கிறத இது காட்டுது எனக்கு. ரொம்ப கீழே தான் பரிசுத்தம் மாண்ட வந்த ஒரு பெரிய சப்ஜெக்ட்ல இருக்கிற போலி போதனைகள், தவறான போதனைகள் எல்லாம் ஒரு அளவுக்கு இனம் காட்டியிருக்கிற. சுருக்கமா மட்டும் சொல்லிடுறேன். ஒன்னு, கிறிஸ்துவை அடைவதற்கு நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தால் மட்டும் அடையலாம்ங்கிற தவறான போதனை. இன்னொன்று, கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லுவது நீ பரிசுத்தமாக வாழ்வதற்கு நியாயப்பிரமாணம் தேவையில்லை என்று சொல்லுகிறது. இதெல்லாம் உருவாக்கி விட்டது தான் இப்ப நான் சொன்ன சரணாகதி, ஒப்படைக்கிறது, குவயட்டா இருக்கிறது, தியானம் பண்றது, ஜபம் பண்றது, இதுல இருந்து இது எல்லா சபைகளையும் இருக்கும். ஆனா எது செய்யணும் பரிசுத்தமாக இருப்பதற்குங்கிற வேதம் போதிக்கின்ற வழிவகைகளை சொல்லிக் கொடுக்காமல் இருக்கிறார்கள். இப்ப அதைத்தான் நாம படிக்க போகிறோம். எப்படி பரிசுத்தமாக வாழ்வது? நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீ பரிசுத்தமாய் இரு என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. உன்னை நான் உன்னை அழைத்த தேவன் பரிசுத்தமாக இருப்பதனாலே நீ பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று பேதுருவில் அந்த தேவன் சொல்லி இருக்கிறாரே. அந்த பரிசுத்தமான வாழ்க்கை எப்படி நடத்துவது என்பதைத்தான் இனி வருகின்ற போது நாம் பார்க்க போகிறோம். சரி, ஜெபம் பண்ணலாம்.